வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சு வெங்கடேசனின் காவல் கோட்டம் பாகம் 1 அத்தியாயம் 30. விஜயரங்க சொக்கநாதன் 17:32 நோய்வாய்ப்பட்டு இறந்தான். ராணி மீனாட்சி அரசியானால் மற்ற 7 மனைவியரும் உடன்கட்டை ஏறினர். நாட்டு நிர்வாகம் மீனாட்சியின் அண்ணன்களிடம் இருந்தது. முகலாயர்களின் தென்மண்டல நிர்வாகியாக இருந்த ஜுல்ஃபிகர் கானும் அவருக்கு அடுத்து வந்த தௌலத் கானும் தெற்கே உள்ள நாடுகளிலிருந்து கப்பம் மட்டுமே வாங்கி கொண்டிருந்தனர். ஆனால் டெல்லி வலிமை இழக்க சதத் உல்லா கான் ஆர்காட்டை தலைமையிடமாக கொண்டு சுதந்திரமாக செயல்பட ஆரம்பித்தார். நேவே குல ஆட்சி தொடங்கியது. அவருக்கு பின் நவாப் ஆன தோஸ்த் அலி தெற்கே படையெடுத்து மேலும் செல்வம் சேர்க்கும் முறையில் இருந்தார். அவர் மகன் சஃப்தர் அலி, மருமகன் சந்தா சாஹிப் ஆகியோரின் தலைமையிலான படை தஞ்சாவூர் ராஜ்யத்தில் புகுந்து கொள்ளையிட்டு சென்றது. திருச்சியில் ராயசமாக இருந்த நாராயணப்பையா ஊழல் காரணமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அவர் மதுரைக்கு போய் மறைந்த அரசரின் உறவினராக பங்காரு திருமலையை அங்கு அரசராக்கி தான் பிரதானியாக்கி போட்டி அரசாங்கம் நடத்தினார். வடுக நியோகிகளின் பிடியில் மதுரை மீண்டும் மீண்டும் சிக்கியது. மைசூர் திருச்சியின் மீது இருமுறை படையெடுத்து தோற்று திரும்பியது. ஆனால் திருச்சிக்கும் மதுரைக்கும் இடையே உரிமை போர் வலுவடைந்தது. பின்னர் சமாதான உடன்படிக்கைப்படி பங்காருவின் மகன் விஜயகுமாரன் தன் காலத்திற்கு பிறகு அரசனாவதற்கு மீனாட்சி ஒப்புக்கொண்டான். ஆனால் பங்காரு ஒப்புக்கொள்ளாமல் திருச்சியின் மீது படையெடுத்து வந்தார். சந்தா சாஹிப்பின் உதவியை நாடி பணம் கொடுத்தார். அதைவிட அதிக பணத்தை மீனாட்சி தந்தபோது சந்தா சாஹிப் மீனாட்சியே அரசியாக இருப்பதாகவும் படை உதவி செய்வதாகவும் குரானின் மீது சத்தியம் செய்து தந்தார். ஆனால் பட்டுத்துணியின் கீழ் குரானுக்கு பதில் செங்கல்லே இருந்தது. பங்காரு தோற்கடிக்கப்பட்டார். அந்த சமயத்தில் மறவர்களோடு போரிட்டுக் கொண்டிருந்த தஞ்சாவூர் நாட்டுக்குள் சந்தா சாஹிப் நுழைந்தார். மராத்தியர்களை தோற்கடித்து பெருஞ்செல்வத்தை திரையாக பெற்றுக்கொண்டு ஆற்காடு திரும்பினார். 17:36 சந்தா சாஹிப் தனது படையை மேலும் வலிமைப்படுத்தி கொண்டு மீண்டும் திருச்சி வந்தார். நேச சக்தி என்பதால் வழிவிட்ட கோட்டைக்குள் புகுந்த பின் அரசி மீனாட்சியை சிறைப்படுத்திவிட்டு நிர்வாகத்தை தானே ஏற்றார். மீனாட்சி நஞ்சு குப்பியை எடுத்து திறந்து அப்படியே வாயில் கவிழ்த்து விட்டாள். கடும் கசப்பாய் அது அவளுக்கு இறங்கியது. கசப்பு, எல்லாமே கசப்பு தான். வாழ்க்கையே கசந்து போனது. அதையன்றி வேறு எதை கண்டேன்? ராணியம் ராணி, பைத்தியக்காரி, எல்லாம் அவத்தம். அவன் செத்த அன்றே போய் தொலைந்திருக்கலாம். இல்லை, அவனை கட்டி ராணியான அன்றே செத்து ஒழிந்திருக்க வேண்டும். அரியா சிறுமியை கொண்டு வந்து இதில் சிக்க வைத்து விட்டார்கள். அவன் சாகுமன் பட்டத்தரசியாக எனக்கு முடிசூட்டிய போது ஏன் நான் மறுக்கவில்லை? ராணியாகி நாடாளும் ஆசையா? அண்ணன்கள் தான் ஆள ஆசைப்பட்டார்கள். உண்மையில் அன்று என்ன நினைத்தேன்? அந்த ஈமத்தியை மனதில் கண்டு அஞ்சினேன். ராணியாகாமல் இருந்திருந்தால் எனக்கு பின் மனைவிகளான 7 பேரோடு தீயில் எரிந்து அன்றே கருகி செத்திருப்பேன். புலவன் மேல் ஆசைப்பட்டவளும் அவன் சிதையேறி செத்தாள். தப்பி உயிர் வாழ்ந்த நான் இந்த 4 ஆண்டுகளில் கண்டதென்ன? வஞ்சகம், அவமானம், துரோகம், கசப்பு, உயிர் வரை படிந்து விட்ட கசப்பு. கடைசியாய் அந்த துளுக்கன் எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டு இதோ அரண்மனை சிறையில் வைத்து விட்டான். வஞ்சகத்தால் தோற்கடித்து விட்டான். அவனை எதிர்த்து சண்டையிட்டு செய்து செத்திருக்க வேண்டும். ருத்ரம்மாவை போல போர்க்களத்தில் மறித்திருந்தால் நிம்மதியாக போயிருப்பேன். ரங்க கிருஷ்ணர் என்னை மன்னிப்பாரா? ஆம், நான் எந்த பாவமும் செய்யவில்லை. அவன்தான் பாவி, படுபாவி. அந்த மகாலட்சுமிக்கு தண்ணீர் கூட தராமல் தவிக்க விட்டு கொன்ற மகாபாவி. எல்லா வேதனைகளிலிருந்தும் விடுதலை. போதும், இனி உன்னிடம் வந்து விடுவேன். தெய்வமே, மீனாட்சி தாயே. அத்தியாயம் 31. மதுரை கோட்டை 17:41 வரை சந்தா சாஹிப்பின் கீழே இருந்தது. மராட்டியர் திலிருந்து வந்த மராத்திய படைகள் பின்னர் முகமதியர்களை தோற்கடித்து மதுரையை கைப்பற்றின. 17:44 ஹைதராபாத் நிஜாமின் பெரும்படை தெற்கே வந்து மராத்தியர்களை விரட்டிவிட்டு ஆற்காட்டில் அன்வருத்தீன் கானை நவாப் ஆக்கியது. வாலாஜா வம்ச ஆட்சி தொடங்கியது. 17:50 சந்தா சாஹிப் மீண்டும் மதுரையை கைப்பற்றினார். ஆலம் கான் மதுரை பகுதியின் நிர்வாகியானார். நேவயத்களை பிரெஞ்சுக்காரர்களும் வாலாஜாக்களும் ஆங்கிலேயர்களும் ஆதரித்தனர். திருச்சியை தனது தலைமை இடமாக கொண்டிருந்த வாலாஜா முகமது அலி மதுரையை மீண்டும் கைப்பற்ற பிரிட்டிஷ் உதவியை நாடினார். ஆங்கிலேய தளபதி கேப்டன் ஜேம்ஸ் கோப் 17:51 பிப்ரவரியில் 150 ஐரோப்பியர், 400 சிப்பாய்கள் ஒரு பீரங்கியுடன் திருச்சியிலிருந்து கிளம்பினார். பீரங்கிகள் தேவையில்லை, கோட்டை பழுதடைந்து கிடக்கிறது. கள்ளர்கள் இரவில் மாடுகளை திருடிக்கொண்டு சுலபமாக கோட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் என்று நவாப் சொல்லியிருந்தார். திருடல் வேலையில் நிர்வாகியே இருந்த அப்துல் ரஹீம் 2500 குதிரைகள், 3000 சிப்பாய்கள், 30 ஐரோப்பியர்கள், ஒரு பீரங்கியுடன் லெப்டினன்ட் ஜான் இன்னிஸ் தலைமையில் வந்து சேர்ந்தார். இன்னிஸ் வந்தவுடன் கோப்பை எச்சரித்தார், கோட்டைக்கு உள்ளே இருப்பவர்கள் மட்டும் நமது எதிரிகள் அல்ல, நம் கூடவே கண்ணுக்கு தெரியாமல் சுற்றிலும் இருக்கிறார்கள் என்று. அப்துல் ரஹீமின் தளபதிகளே அவன் தலைக்கான விலைக்கு ஆலாம் கானுடன் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்களாம். ரஹீம் இரவில் படையுடன் தங்க பயந்து திருப்புவனம் போய் ஒரு வீட்டில் தூங்கினான். கிழக்கு மதிலுக்கும் தெப்பக்குளத்திற்கும் இடையில் இருந்த மண்டபங்கள் இரண்டில் தளவாடங்களை இறக்கிவிட்டு அருகேயே கூடாரம் அடித்திருந்தார் கோப். கோட்டையின் உள்ளே இருப்பவர்களின் உதவிக்கு என் நேரமும் பிரெஞ்சு படை வந்து விடலாம் என்று தகவல் வந்தது. அதற்குள் கோட்டைக்குள் நுழைந்துவிடும் அவசரத்தில் இருந்தார் கோப். கிழக்கு அலங்கத்திலிருந்து ஒற்றை பிரெஞ்சு பீரங்கி மட்டும் சுட்டுக் கொண்டிருந்தது. கிழக்கு மதிலுக்கு அப்பால் 150 அடி தூரத்தில் பிரிட்டிஷ் தற்காப்பு அரண்கள் அமைக்கப்பட்டு அந்த 12 பவுண்டு பீரங்கி அங்கு நிறுவப்பட்டது. அரண் ஓரங்களில் குதிரைகளால் இழுத்துச் செல்லப்படும் சிறிய பீரங்கிகள் நின்றன. அகழி வறண்டு கிடந்தது. பிரிட்டிஷ் பீரங்கி இடைவிடாது சுட்டு வெளிமதிலின் ஓரிடத்தை உடைத்து கொண்டிருந்தது. மறுநாள் மதியத்திற்குள் ஆள் நுழையவும் அளவு மதில் உடைந்து விட்டது. ஆனால் பீரங்கிக்கு இன்னும் 3 குண்டுகளை மிச்சம் இருந்தன. மறுநாள் மழை பெய்ததால் தாக்குதல் தற்காலிகமாக நின்றது. அடுத்த நாள் உள்மதிலில் ஏறுவதற்கான ஏணிகள் தயாரானவுடன் கோப் அறிவித்தார், ஆலம் கான் தலையை கொண்டு வருவனுக்கு 1000 ரூபாய் பரிசு. நேவயத்துகளுக்கு மதுரையை காட்டி கொடுத்த வாலாஜா தலைவன் தலையை எடுக்கிறவனுக்கு 500 ரூபாய் பரிசு ஊக்கத்தொகையாக இப்போதே கொஞ்சம் முன்படமும் ஒவ்வொரு வீரனுக்கு பகிர்ந்தளித்தார். மறுநாள் காலை பார்த்தபோது உடைபட்ட மதில் மண்ணால் அடைபட்டிருந்தது. பனைத்தடிகளை குறுக்காக வைத்திருந்தார்கள். 2 தடிகளுக்கும் இடையே வல்லயங்களை நீட்டி குத்துகிற அளவுக்கு மட்டும் இடைவெளி இருந்தது. பின்னால் வீரர்கள் அதை காத்து நின்றனர். சர்ஜன் பிரவுன் தனது வீரர்களோடு முதல் தடையை தாண்டிவிட்டார். ஆனால் உள்மதிலுக்கு போக முடியாதவாறு முகமதிய வீரர்கள் சண்டையிட்டனர். பிரவுனும் ட்ரெஸ்ஸர் என்ற லெப்டினண்டும் காயப்பட்டனர். ஆங்கிலேயர்கள் முகமதியர்களை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று விட்டு உள்மதில் ஏற முயற்சித்தனர். மதிலில் அவர்களை ஏற விடாமல் உள்ளே இருந்த வீரர்கள் வெட்டி வீழ்த்தனர். அரை மணி நேரம் ஆளுக்கு ஆள் மோதல் தொடர்ந்தது. ஆங்கிலேயர்களுக்காக சண்டையிட்ட இந்திய சிப்பாய்கள் பின்வாங்கினர். துப்பாக்கிகள் இருந்தும் ஆங்கிலேயர்களுக்கும் தாக்கு பிடிக்க இயலாது திறனேறினர். இனி மதிலில் ஏறுவது கடினம் என தெரிந்தும் கோ பின்வாங்குமாறு உத்தரவிட்டார். ஆங்கிலேய அணிகள் 90 பேர் மடிந்திருந்தனர். இனி கோட்டையை பிடிக்க இயலாது என்று கருதிய கோப் திருச்சி திரும்ப நினைத்தார். கலர்களை தாண்டித்தான் நத்தம் கணவாயை கடக்க வேண்டும் என்பதால் தற்காப்பு ஏற்பாடுகளுடன் கிளம்பினார். முன்னர் நத்தத்தை கடக்கும் போது கள்ளர்கள் சந்தா சாஹிப்புக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு விரட்டி விட்டிருந்தனர். அப்துல் ரஹீம் தானே தாக்குவதாகவும் உதவிக்கு உடன் இருக்க வேண்டும் என கேட்டும் கோப் தனது வீரர்களுடன் கிளம்பிவிட்டார். அவர் சென்றதும் ரஹீமின் படையிலிருந்து 500 குதிரை வீரர்களும் 1000 சிப்பாய்களும் கோட்டைக்குள்ளே போய் ஆலம்கானுடன் சேர்ந்து விட்டனர். கள்ளர்களிடம் அடிபடாமல் கோப் 10/4/1751 திருச்சி போய் சேர்ந்தார். தொடரும்.